நாங்கள் இப்போது எமது சத் சங்கத்தை தொடங்குவோம். இந்த சத் சங்கத்திற்கு எங்களுடைய குருமார்கள் உடைய ஆசியை எடுத்து சத்குரு கிரியா பாபாஜியின் ஆசியை வேண்டி பதினெண் சித்தர்களின் ஆசியை எடுத்து தொடங்கவிருக்கின்றேன். ஆதி காலத்திலே தில்லை திருமூலர் அழகுமலை ராமதேவர் அழகுமலை ராமதேவர் அனந்த சயன கும்பமுனி திருப்பதி கொங்கணவர் கமலமுனி ஆரூர் கமலமுனி ஆரூர் சோதியரங்க சட்டமுனி கருவை கருவூரார் சுந்தரானந்தர் கூடல் சுந்தரானந்தர் கூடல் சொல்லு மட்டுக்குடியில் வான்மியரோடு நற்றாள் காசி நந்தி தேவர் நற்றாள் காசி நந்தி தேவர் பாதி ஹரிசங்கரன் கோவில் பாம்பாட்டி பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் பழனிமலை புவனாதர் திருப்பரங்குன்றமதில் மச்சமுனி பதஞ்சலி ராமேஸ்வரம் பதஞ்சலி ராமேஸ்வரம் செய்தி வைத்தீஸ்வரன் கோவில் தன்வந்திரி போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பர் போயூர் கோராக்கர் மயூரங்குதம்பை திருவர்ணையூர் திறக்காரர் சமாதியில் சேந்தனர் உம்மை காக்கவே சமாதியில் சேந்தனர் உம்மை காக்கவே அகஸ்தியர் கிரியா பாபாஜி பத்ரி சருப சமாதி அடைந்தனர் உலகம் உயவே. ஓம் கிரியா பாபாஜி நமோம். ஓம் கிரியா அன்னை நமோம். இன்றைய சத்சங்கத்தை தொடங்குவதற்கு நேற்றிரவு மூன்று கேள்விகள் எங்களுடைய வாட்ஸ்அப்பில் எனக்கு வந்திருந்தது. மூன்று கேள்விகளும் மூன்று நாட்டிலிருந்து வந்திருந்தன. ஒன்று மலேசியாவிலிருந்தும் ஒன்று கனடாவிலிருந்தும் மற்றையது இந்தியாவிலிருந்தும் வந்திருந்தது. இந்த மூன்று கேள்விகளும் விடை காணுவதென்றால் அந்த மூன்று கேள்விகளை முதலே நான் சொல்லுகின்றேன். அதை இன்றைய சத்சங்கமாக எடுக்கப் போகின்றேன். ஏனென்றால் அதை வைத்து அதில் பங்கு பெற்றியவர்களுக்கு அந்த தகவல்களை கொடுப்போம். அது எல்லோருக்கும் உதவும். முதலாவது கேள்வி, நீங்கள் 30 நிமிட சாதனை என்று பல தடவை இந்த சத்சங்கத்தில் கூறினீர்கள். நாங்கள் உங்களுடைய வகுப்பில் இணைந்து இப்போது 3 மாதங்கள்தான். அதை பற்றிய தெளிவான விளக்கங்கள் தருவீர்களா? அந்த 30 நிமிடத்தில் என்ன செய்ய வேண்டும்? அது ஒரு அன்பருடைய கேள்வி. அவர் எங்களுடைய சங்கத்தில் இப்போது 3 மாதங்களுக்கு முன்னால் தான் எங்களுடைய சங்கத்துடன் இணைந்திருந்தார். இன்னொரு அன்பர் 2 வருடமாக இணைந்திருக்கின்றார். அவர் கேட்ட கேள்வி, நீங்கள் இந்த பிராணயாம மாந்திரிய சுத்தி பிராணயாம மத சுத்தி பிராணயாம சொல்லிக் கொடுத்தீர்கள், அதற்குரிய விளக்கங்களும் அனுப்பியிருந்தீர்கள், இன்னும் ஒரு முறை அதை பற்றி சொல்ல முடியுமா என்றது அவருடைய கேள்வி. இன்னொருவர் என்னை கேட்டிருந்தார், நீங்கள் எங்களுடைய 5 உடலில் ஆன்ம உடலுக்கு என்ன பயிற்சி செய்ய வேண்டும் என்பதை விளக்கம் தருவீர்களா என்று. அதாவது 5வது உடலுக்கு எல்லாவற்றையும் எடுத்து பார்க்கும்போது எங்களுடைய கிரியா யோகத்தை நாங்கள் ஒருமுறை எங்களுடைய பயிற்சியை முழுமையாக அவர்களுக்காகவும் எங்களுடைய மற்ற சாதகர்களுக்காகவும் ஒருமுறை பார்த்து விடுவோம் என்று மனதில் தோன்றியது. எங்களுடைய கிரியா யோகா பயிற்சி 5 உடல்களுக்கான பயிற்சி. அந்த 5 உடல்களாவன தேக உடம்பு, சுவாச உடம்பு, மன உடம்பு, அறிவுடம்பு, ஆத்ம உடம்பு. இதை இந்த 5 உடலுக்கான பயிற்சிகளை நாங்கள் பஞ்ச அங்க பயிற்சிகளாக யோகியார் சொல்லுவார். 5 உடையது. அதை விட இன்னொரு முறையிலும் கூறுவார், 5 கை விரல்களையும் வைத்து சொல்லுவார் இந்த 5 உடலுக்குரிய பயிற்சியையும். அது 5 விரல்களை ஒப்பக்கூடியதென்று. ஆகவே இதில் முறையாக நாங்கள் முதலிலிருந்து சொல்லி கொண்டு போகின்றேன். முதலாவது பயிற்சி நாங்கள் செய்வது எங்களுடைய சாதனையில் அந்த 30 நிமிட சாதனையை வைத்து இந்த உதை சொல்லி கொண்டு போகின்றேன். தேக உடலுக்குரிய பயிற்சி. இந்த தேக உடலுக்குரிய பயிற்சியை முழுமையாக செய்வதென்றால் 18 ஆசனங்கள் நீங்கள் போடணும். இந்த 18 ஆசனங்களும் முதலாவது ஆசனம் வணக்காசனம், 2வது ஆசனம் சூரிய நமஸ்காரம், இது ரெண்டும் வணக்கத்துக்குரிய ஆசனங்கள். கடைசியாக ரெண்டு ஆசனங்களை எடுத்து பார்ப்பீர்களாக இருந்தால், 17வது ஆசனம் முக்கோண ஆசனம், 18வது ஆசனம் சாந்தி ஆசனம். இவை ரெண்டும் உங்களுடைய கன்சன்ட்ரேஷனுக்காக செய்வது முக்கோண ஆசனம். கடைசியாக செய்யும் சாந்தி ஆசனம் உடலின் தளர்வுக்காக செய்வது. இந்த நான்கு ஆசனங்களையும் விட்டு மீதியாக இருந்த ஆசனங்களை பார்ப்பீர்களாக இருந்தால் அது 14. அந்த 14 ஆசனமும் பல நோய்களை தீர்க்கக்கூடிய ஆசனங்கள். முதலாவதாக, அந்த நோய்கள் தீர்க்கப்படும் விதம் உங்களுடைய இரத்த ஓட்டத்தை உடலில் அதிகரிக்க செய்யும் இந்த ஆசனங்கள். எங்களுடைய உடலில் 72,000 நாடி நரம்புகள் இருக்கின்றன. இந்த 72,000 நாடி நரம்புகளின் தொழிற்பாடு விஞ்ஞான ரீதியாக அந்த நாடி நரம்புகளுக்குள்ளால் இரத்த ஓட்டங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அந்த இரத்த ஓட்டங்கள் நடைபெறுவதற்குரிய காரணம் எங்களுடைய சுவாசம். எப்போது எங்களுடைய சுவாசம் நிற்கின்றதோ அப்போ இரத்த ஓட்டம் நின்றுவிடும், எங்களுடைய அசைவும் நின்றுவிடும், நாங்கள் இறந்து விடுவோம். தேக உடலை பொறுத்தவரையில் மற்ற உடல்கள் எல்லாம் அந்த நேரத்தில் இந்த புறப்பை விட்டு புறப்பட்டு மற்றைய புறப்பிற்கு தயாராக போய்கொண்டிருக்கும். அப்போது இந்த தேக பயிற்சிகளை நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால், இன்றைய சத்சங்கத்தை பல புதியவர்கள் கேட்கின்றீர்கள், உங்களுக்கு இது அனுகூலமாக இருக்கும். தேக பயிற்சிகளை பார்ப்பீர்களாக இருந்தால் அந்த 14 ஆசனத்தையும் 7 சோடி ஆசனங்களாக வகுக்கலாம். 7 × 2 = 14. எங்களுடைய வார நாட்களில் 7 நாட்கள் இருக்கின்றன. இந்த 7 நாட்களும் ஒரு சோடி ஆசனத்தை போடுங்கள் என்று சொல்லி கொடுத்திருக்கின்றோம். உங்களுடைய 30 நிமிட பயிற்சியில், அதாவது முறையாக ஆசனம் 3 தொடங்கி 16வது ஆசனம் வரைக்கும் ஒவ்வொரு சோடி ஆசனமாக எடுத்து நீங்கள் ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு சோடி போட வேண்டும். வணக்காசனத்தை செய்ததுடன் அதை போடுவதுதான் உங்களுடைய தேக பயிற்சிக்குரிய 4வது பயிற்சி என்று வகுத்து கொடுத்திருக்கின்றேன். அப்போது இந்த ஆசனங்களை ஏன் சோடியாக போட வேண்டும் என்று கேட்டால், கிரியா யோகத்தில் ஆசனங்கள் ஆசனம் மாற்றாசனம் என்ற முறையில் வகுத்து கொடுக்கப்பட்டிருக்கின்றது. மற்ற யோகங்களில் நான் அப்படி கேள்விப்படவில்லை. ஆசனங்கள் என்றே சொல்லி ஆசனங்களை போடுவோம். கிரியா யோகத்தில் மாத்திரம் ஆசனம் மாற்றாசனம் என்று சொல்லி கொடுத்ததற்குரிய காரணம் யோகியார் பாபாஜியிடமிருந்து எடுத்து எங்களுக்கு தந்ததன் காரணம், இது சுவாசத்தோட சம்பந்தமான யோக பயிற்சி. நாங்கள் சுவாசத்தை சாதாரண சுவாச நிலையிலிருந்து வெற்றி செய்ய வேண்டும். யோகியார் கூற்றுப்படி ஆசனத்தை போட்டால் அந்த தேக உடம்பில் அந்த ஆசனத்தில் பங்கு பெற்ற உறுப்புகள் எல்லாம் மாற்று ஆசனத்துடன் சமநிலைக்கு வரும் என்பது ஒரு கணக்கு. ஆகவே ஆசனத்தை போட்டால் நிச்சய கட்டாயமாக நீங்கள் மாற்று ஆசனத்தை போட்டுத்தான் அந்த ஆசனத்தை முடிக்க வேண்டும். இடையில் விட்டு போக முடியாது. அதே நேரம் நீங்கள் ஆசனங்களை துவங்கும் போது மாற்று ஆசனத்தில் துவங்கக்கூடாது, ஆசனத்தில் தான் தொடங்க வேண்டும். என்றபடியால் இன்று இந்த சத்சங்கத்தை கேட்பவர்களும் இந்த சத்சங்கத்தை கேட்கப் போபவர்களும் ஒளிநாடா மூலமாக நீங்கள் கிரியா யோக சாதகர்களாயிருக்கின்றபடியால் புதிய சாதகர்களுக்கும் நீங்கள் ஆசனங்களை சோடி முறையில் போட வேண்டுமே தவிர தனிப்பட்ட ஆசனமாக ஒரு காலமும் போடக்கூடாது. அது உங்களுக்கு உங்களுடைய உடலில் சில கேடுகளை விளைவிக்கும். ஆகவே அந்த சோடிகளை தெரிந்து ஒவ்வொரு சோடியாக நீங்கள் போடலாம். அதை நீங்கள் முக்கியமாக கடைபிடிக்க வேண்டும். இவன் நீங்கள் ஆசன வகுப்புகளுக்கு பிந்தி வருபவர்களாக இருந்தாலும் அந்த நேரத்தில் அந்த போடப்படும் ஆசனம் ஆசனமா மாற்றாசனமா என்று பார்த்து மாற்றாசனமாக இருந்தால் அது முடியவிட்டு ஆசனத்தில் தொடங்க வேண்டும். ஆசனமாக இருந்தால் அப்படியே நீங்கள் ஆசனத்தை தொடங்கலாம். இந்த ஆசனத்திலும் 2-3 விஷயங்களை உங்களுடைய ஆரம்ப பயிற்சியாளர்களுக்காக தந்து அடுத்த இடத்திற்கு போகின்றேன். இந்த ஆசனத்தில் பார்ப்பீர்களாக இருந்தால் முதலாவது ஆசனத்தின் நிலை குதிகளை சேர்த்து கால்களை விரித்து நில்லுங்கள் என்பது. இது உங்களுடைய வாழ்க்கையில் முக்கியமான ஒரு நிலை, மறந்து விடாதீர்கள். நாங்கள் சிலவற்றை சிந்திப்பது குறைவு, ஆனால் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்ப்பீர்களாக இருந்தால் கால் என்பது ஒரு முக்கியமான அங்கம். இந்த கால் இல்லை என்றால் உங்களுடைய இயக்கமே இல்லை என்றது நீங்கள் சொல்லிவிடலாம். அதற்கு கால் இல்லாதவர்களை பார்த்தால்தான் உங்களுக்கு விளங்கும். நீங்கள் கால்கள் இருக்கிறபடியால் அதை சிந்திப்பதில்லை. இந்த கால் தான் உங்களை இந்த வாழ்நாள் முழுக்கவும் தாங்கிக் கொண்டு நீங்கள் போக விரும்பும் இடங்களுக்கெல்லாம் உங்களை கூட்டிச் செல்கின்றது. ஆனால் நாங்கள் ஒரு காலமும் காலை பற்றி சிந்திப்பதுமில்லை. அதற்குரிய மரியாதையை நாங்கள் கொடுப்பதில்லை. மரியாதை என்று சொல்வது அதற்கு உரிய வணக்கம். அதைத்தான் பாதசாந்தி ஆசனமாக கிரியா யோகத்தில் 18 ஆசனங்களிலும் முதலாவதாகவும் கடைசியாகவும் நீங்கள் உங்களுடைய குதியலை சேர்த்து கால்களை விரித்து ஆசனத்தை தொடங்கி குதியலை சேர்த்து கால்களை விரித்து ஆசனத்தை முடிக்கின்றீர்கள். அதாவது அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கால்களுக்கு கொடுக்கும் நிலைதான் பாதசாந்தி ஆசனம். அதை நீங்கள் என்ன மாதிரி உணரலாம் என்றால், தெரியாதவர்களுக்கு தெரிந்தவர்கள் இருக்கிறார்கள் இந்த சத்சங்கத்தில். நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் எங்கேயாவது நீங்கள் எங்கேயாவது இல்லை, எப்போதும் நீங்கள் நின்று செய்யும் காரியங்களை நீங்கள் சாதாரணமாக நின்று கொண்டு செய்வீர்கள் பல காரியங்களை ஒவ்வொரு நாளும். அதை நிற்கும் போது உங்களுடைய கால்களை குனிந்து பார்ப்பீர்களாக இருந்தால் கால்கள் ஒன்றுடன் ஒன்று முட்டாது, விலத்தி இருக்கும். அப்படித்தான் சாதாரண மனிதர்கள் நிற்பார்கள். ஆனால் கிரியா சாதகர்கள் நீங்கள் ஆசனத்தில் நிற்பது போல குதியலை சேர்த்து கால்களை விரித்து நிற்கும் நிகழ்வுகள் முழுத்தலையும் நாளாந்தன் செய்வீர்களாக இருந்தால் உங்களுடைய கால்களில் எந்த விதமான உழைவுகளோ நோக்களோ தென்படாது. எவ்வளவு நேரமும் நீங்கள் குதியலை சேர்த்து கால்களை விரித்து நிற்பீர்களாக இருந்தால் மணிக்கணக்கில் காலில் ஒருவிதமான நோக்கலும் இல்லாது நீங்கள் நிற்கலாம். அதை இன்றையிலிருந்து உங்களுடைய வாழ்க்கை முறையை கடைபிடித்து பாருங்கள். அப்போதுதான் உங்களுடைய கால்கள் இருப்பது ஞாபகம் மாத்திரமல்ல, நீங்கள் நிற்கும் போது உங்களுக்கு கால் உடையாது. நோமலாக நிற்கும் போது ஒரு கொஞ்ச நேரம் நின்று விட்டீர்கள் என்றால் ஒரு காலை மடக்கும் கால் தண்டப்பாட்டுக்கே மடங்கும், ஒரு காலில் முழு வெயிட்டும் போகும். அதற்கு பிறகு மற்றைய கால் மடங்கும், ஒரு காலில் கூடுதலான பாரம் நிற்கும். ஏன் அப்படி நடக்கின்றது என்றால் இயல்பாகவே உங்களுக்கு கால் உழைகின்றது. ஆனால் குதியலை சேர்த்து கால்களை விரித்து நிற்பீர்களாக இருந்தால் அது சமைக்கும் போதாக இருக்கலாம், உங்களுடைய போக்குவரத்துக்கு பஸ் ஸ்டாண்டில் நிற்பதாக இருக்கலாம், அல்லது இன்னொருவருடன் பேசும்போது நீண்ட நேரமாக நின்று கொண்டு பேசுவதாக இருக்கலாம். அந்த நிலைகளில் எப்போ நின்றாலும் நடக்காமல் ஒரு இடத்தில் நிற்கும் போது குதியலை சேர்த்து கால்களை விரித்து நின்று அந்த கிரியா யோகா சாதனையில் உங்களுக்கு கிடைக்கும் பலனை உங்களுடைய வாழ்க்கைக்கு மாற்றுங்கள். அது முதலாவது ஒரு சிறிய தகவல். ரெண்டாவது தகவல், இந்த கிரியா யோகா ஆசனத்தில் நீங்கள் கடைசியாக செய்யும் ஆசனம் சாந்தி ஆசனம். அந்த ஆசனத்தை உங்களுடைய உடலை தளர்த்துவதற்கு நீங்கள் இரவு படுக்கப் போகும்போது தலகணியை பின்னால் தள்ளிவிட்டு உங்களுடைய கட்டிலில் கட்டிலில் சாதாரணமாக படுத்துக்கொண்டு இந்த சாந்தி ஆசன தளர்வினை மனதினால் நினைத்து ஒவ்வொரு உடல் உறுப்பாக தளர்த்துவிட்டு நித்திரைக்கு போவீர்களாக இருந்தால் உங்களுடைய உடல் உறுப்புகள் சமநிலையில் நித்திரைக்கு போகும்போது உங்களுக்கு ஒரு அமைதியான நித்திரை கிடைக்கும். அது மாத்திரமல்ல, அந்த நித்திரையில் நீங்கள் 5 மணித்தியாலம் படுத்திருப்பீர்களாக இருந்தால் அது உங்களுக்கு 10 மணித்தியாலம் படுத்ததற்கு சமமான ஒரு ஓய்வினை எல்லா உடல் உறுப்புக்கும் காலையில் தந்திருக்கும். ஆகவே அந்த ஆசனத்தை நீங்கள் உங்களுடைய ஒவ்வொரு நாள் வாழ்க்கையிலும் கடைபிடியுங்கள். அது உங்களுடைய உடலை நன்றாக தளர்த்துவதற்கு உதவி செய்யும். அதேபோல் யோகியார் சொல்லியிருக்கின்றார், காலையில் நீங்கள் எழுந்தவுடன் உங்களுடைய அமர்ந்த கொக்காசனத்தை நினைத்து நினைவு கூறி கண்களை விழித்தவுடன் உடனடியாக எழுந்து கட்டிலில் இருக்காமல் அதை நினைவு கூர்ந்து உங்களுடைய கைகளை தலைக்கு பின்னால் மெதுவாக நீட்டி கட்டிலில் இருந்தபடி எழுந்து கால் விரலை தொட்டு கும்பிட்டு அதன் பின் நீங்கள் கட்டிலை விட்டு இறங்குங்கள் என்று சொல்லுகின்றார். திரும்பவும் பார்த்தீர்கள் என்றால் அதே கால்களுக்கு எவ்வளவு முக்கியத்துவத்தை கிரியா யோகம் கொடுக்கிறது என்பதை நீங்கள் அறிகின்றீர்கள். காலை தொட்டு உங்களுடைய காலையே நீங்கள் தொட்டு கும்பிட்டு எழும்புகின்றீர்கள். அது ஒரு வகையான வணக்கம் காலை நிகழ்வுகளை தொடங்குவதற்கு. அதாவது காலையில் காலை தொட்டு உங்களுடைய அமர்ந்த கொக்காசன முறையில் எழுந்திருந்து கையை நீட்டி கால்விரல்களை தொட்டு கும்பிட்டு எழும்புவது, இரவில் படுக்கும் போது சாந்தி ஆசனத்துடன் படுப்பது. இந்த ரெண்டு விஷயங்களையும் உங்களுடைய சாதாரண வாழ்க்கையில் நீங்கள் கொண்டு வந்து விட வேண்டும். அது மாத்திரமல்ல, மூன்றாவது இன்னும் ஒரு விஷயத்தை மாத்திரம் கூறுகின்றேன். பலவற்றை சொல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு விஷயங்களையும் ஒவ்வொரு நாளும் செய்யும் போது, எந்த விஷயத்தை செய்யும் போது மூச்சை அடக்கி கொண்டு செய்ய முற்படாமல் மூச்சை எடுத்து மூச்சை விட்டு செய்து கொண்டிருக்க வேண்டும். அப்படி செய்து கொண்டிருப்பீர்களாக இருந்தால் உங்களுக்கு பேக் பெயின் ஓ லெக் பெயின் ஓ நீ பெயின் ஒன்றும் வரமாட்டாது. செய்து பாருங்கள். எந்த அலுவல்களை நீங்கள் செய்தாலும், அதாவது ஒரு பேரத்தை தூக்கும் போது கூட அல்லது ஒரு ஷாப்பிங் பேக்கை தூக்கி கொண்டு வரும்போது கூட, எந்த இடத்திலும் சுவாசத்தை அடக்கக்கூடாது. அதை நாங்கள் தமிழில் சொல்லுவோம், அழகான வேர்டில் தம் பிடிக்கக்கூடாது. அந்த தம் பிடிக்காமல் உங்களுடைய செயல்களை செய்வீர்களாக இருந்தால் உங்களுடைய உடல்நிலைகள், உடலின் செயல்கள் ஒருவிதமான வருத்தங்களும் இல்லாமல் சாதாரண நிலையில் செயல்படும். அதையும் நினைவில் வைத்திருங்கள். இவ்வளவும் உங்களுடைய தேக பயிற்சியிலிருந்து நீங்கள் செய்முறைகளையும் சொல்லித்தந்து அதில் கிடைக்கும் பயன்களையும் சொல்லியிருக்கின்றேன். அடுத்தது சுவாச பயிற்சி. இது சாதாரண சுவாச பயிற்சியை பற்றி தான் இங்கு கதைக்கின்றேன். எங்களுடைய தீச்சை சுவாச பயிற்சியை பற்றி கதைக்க முடியாது. அது தீச்சை எடுப்பவர்களுக்கு மாத்திரம் அந்த இடத்தில் சொல்லிக் கொடுக்கப்படும். சாதாரண சுவாச பயிற்சி நீங்கள் இன்று செய்திருக்கின்றீர்கள். இந்த சுவாச பயிற்சியை செய்யும் போது உங்களுக்கு பிராண சக்தியை நீங்கள் வெளியிலிருந்து உள்ளுக்குள் எடுக்கின்றீர்கள். அதை சமநிலை சுவாசம் மூலம் செய்கின்றீர்கள். அது உங்களுடைய பிராண சக்தியை உடலுக்குள் கூட்டும். அதே நேரம் எல்லோருக்கும் தெரியும், எங்களுடைய ஆசனங்கள் சுவாசங்களோடு சேர்ந்திருக்கின்றபடியால் அந்த நேரத்திலும் உங்களுக்கு அந்த சக்தி உடலுக்கு வலுவேற்கின்றது. ஆகவே சாதாரண பிராண சக்தி நீங்கள் செய்யும் போது கண்களை மூடிக்கொண்டிருந்து செய்கின்றீர்கள். அந்த தகவலை நான் ஒவ்வொரு வகுப்பிலும் தந்து கொண்டிருக்கின்றேன். அதை நீங்கள் கிரமமாக செய்து ஒவ்வொரு நாள் பயிற்சியிலும் அந்த சுவாசத்தின் அளவை நீங்கள் கூட்டி கொண்டு போகலாம். எடுக்கும் நேரத்தையும் விடும் நேரத்தையும் சமனாக வைத்து கொண்டு, ஆனால் எடுக்கும் நேரத்தையும் விடும் நேரத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகரித்து கொண்டு போகலாம். 1 செகண்ட், 2 செகண்ட், 3 செகண்ட் என்று உங்களால் முடிந்த அளவுக்கு அந்த 16 தடவை சுவாசத்தை எடுத்து விடலாம். அது சுவாச உடம்புக்கு செய்யும் பயிற்சி. மன உடலுக்கு வருவீர்களாக இருந்தால் தியானம் செய்யணும். அதை நாங்கள் ஒரு 10 நிமிடம்தான் ஆசனத்துக்கு பிறகு செய்கின்றோம். ஆனால் 15 நிமிடங்கள் செய்ய பழகுங்கள். உங்களுக்கு முடியுமானால், நேரம் இருக்குமானால் 15 நிமிடங்கள் செய்வது யோகியாருடைய தகவல். அந்த 15 நிமிடங்கள் நீங்கள் அந்த தியானம் செய்யும் போது கண்களை மூடிக்கொண்டிருந்து செய்கின்றீர்கள். அந்த தியான முத்திரையை நீங்கள் போடுகின்றீர்கள். அந்த தியான முத்திரையை நீங்கள் போடும்போது சின் முத்திரையையும் ஞான முத்திரையையும் போடுகின்றீர்கள். அதில் ஒரு தகவல் உங்களுக்கு. சின் முத்திரை என்பது உங்களுடைய ஆட்காட்டி விரல் நுனியை உங்களுடைய பெருவிரல் நடுவில் அமிழ்த்தி வைத்து, இடது கையில் ஆண்களும் வலது கையில் பெண்களும். அதே போல் ஞான முத்திரை என்பதை உங்களுடைய ஆட்காட்டி விரல் நுனியையும் பெருவிரல் நுனியையும் சேர்த்து வைக்க வேண்டும். ஆண்கள் அதை வலது கையில் போடுவார்கள், பெண்கள் அதை இடது கையில் போடுவார்கள். இதை போட்டவுடன் ஆண்கள் வலது கையை உள்நோக்கி மடித்து இடது கையை வெளியால் வைத்து அமர்ந்திருப்பார்கள். அமரும் போது அந்த 3 விரல்களும், என்னை நீங்கள் வீடியோவில் பார்த்தால் தெரியும், 3 விரல்களும் வெளியால் தெரிய வேண்டும். முத்திரை பின்பக்கம் மறைந்திருக்க வேண்டும். அதை நீங்கள் கிரியா அன்னையின் படத்தை பார்க்கும்போது வீட்டில் இருப்பவர்கள் அதை பார்த்து கொள்ளலாம். கைகள் மடக்கிய பின் கை நிலை எப்படி இருக்கின்றது என்பது. ஆனால் கிரியா அன்னையை பார்க்கும்போது பெண்கள் இருக்கும் நிலையில்தான் அவங்கள் இருப்பாங்க, வலது கையை வழியால் வைத்து கொண்டிருப்பாங்க. ஆனால் ஆண்கள் மற்றைய மாதிரி இடது கையை வைத்து கொண்டிருக்க வேண்டும். அப்போ இந்த இந்த முத்திரையின் மகத்துவம் என்னவென்றால், சின் முத்ரா, இந்த கையில் இருக்கும் சின் முத்ரா என்னவென்றால், உங்களுடைய பெருவிரல் கடவுளையும் உங்களுடைய ஆட்காட்டி விரல் ஆன்மாவையும் மற்றைய 3 விரல்கள் உங்களுடைய பாசமான ஆணவம் கண்மம் மாயையை குறிக்கின்றது. மறுகையில் பார்ப்பீர்களாக இருந்தால் ஞான முத்திரை உங்களுடைய ஞான நிலையின் போது உங்களுடைய ஆன்மாவும் கடவுளும் ஒன்று என்பதை எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு சிம்பாலிக் ஒரு முத்திரை. அப்போ யோகியார் என்ன சொல்லுகின்றார் என்றால், உங்களுடைய தியானத்தில் நீங்கள் சின் முத்திரையிலிருந்து ஞான முத்திரைக்கு செல்ல வேண்டும். அது செல்வதுதான் ஞானம். அப்போது சின்முத்திரையில் இருக்கும்போது நீங்கள் உங்களுடைய ஆன்மாவை இறைவனிடத்தில் சரணாகதி பண்ணணும். அந்த சரணாகதிக்கு இந்த மூன்று மலங்களையும் வெல்லணும். ஒன்று, சரணாகதி அடையும் போது நீங்கள் ஞான நிலையை அடைகின்றீர்கள். அதான் அந்த சிம்போலிக் உங்களுடைய தியானம். அந்த தியானத்தை நாங்கள் 15 நிமிடங்கள் செய்கின்றோம். டீச்சர் எடுத்தவர்களும் சரி, எடுக்காதவர்களும் சரி. அடுத்ததாக அன்பர் கேட்ட கேள்வி, இல்லை அதுக்கு அடுத்ததுதான் அன்பர் கேட்ட கேள்வி. அடுத்ததாக அறிவுடம்பு. அறிவுடம்புக்காக பயிற்சியில் இரண்டு விஷயங்களை நீங்கள் செய்யலாம். தீச்சை எடுத்தவர்களுக்கு இரண்டு மந்திரங்கள் இருக்கின்றது, தீச்சை எடுக்காதவர்களுக்கு ஒரே ஒரு பஞ்சாட்சர மந்திரம் இருக்கின்றது. அந்த பஞ்சாட்சர மந்திரம், பாபாஜியின் பஞ்சாட்சர மந்திரம் மறந்து விடாதீர்கள். அது கிரியா யோகா பஞ்சாட்சர மந்திரம். சாதாரண பஞ்சாட்சர மந்திரம் என்றால் சிவாய நம நம சிவாய சித்தாந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கின்றது. இது எங்களுடைய கிரியா யோகத்தில் பாபாஜியின் பஞ்சாட்சர மந்திரம், ஓம் கிரியா பாபாஜி நம ஓம். இந்த மந்திரத்தை நீங்கள் 16 தடவை ஜபம் பண்ணணும். உங்களுடைய மந்திர பயிற்சிக்காக, அறிவுடம்பிற்காக அதை நீங்கள் உங்களுடைய பயிற்சியில் செய்வீர்கள். இறுதியாக அந்த அன்பர் கேட்ட கேள்வி, ஆன்ம உடம்பிற்கு என்ன செய்ய வேண்டும், அதை கொஞ்சம் விளக்குகின்றேன். ஆன்ம உடம்பிற்கு உங்களுக்கு யோகியாரால் தரப்பட்ட முறை செய்ய வேண்டியது, உங்களுடைய பஜன் பாடல்கள் இருக்கின்றது பல. அதில் நாங்கள் 7 பாடல்களை தெரிவு செய்து வைத்திருக்கின்றோம் எங்களுடைய சங்கத்தில். அந்த பஜன் பாடல்களை சும்மா பாடக்கூடாது, பரவசமாக பாட வேண்டும். அதாவது கண்களை மூடி நாங்கள் நேற்று செய்த மாதிரி ஓம் சக்தி ஓம் சக்தி ஓம் சக்தி படித்தோம். அதே மாதிரி எல்லா பஜன்களையும் நீங்கள் வீட்டிலிருந்து செய்யும்போது ஏதாவது உங்களுக்கு பிடித்த ஏதாவது இந்த 7 ஒரு பஜனை எடுத்து நீங்கள் அதை கண்களை மூடிக்கொண்டிருந்து அதை 16 தடவை, குறைந்தது நேரம் இருப்பின் 48 தடவை பாடுங்கள். திரும்ப திரும்ப சொல்லுங்கள். கண்ணை மூடிக்கொண்டு புருவ மத்தியை பார்த்து கொண்டு அந்த பஜனை சொல்லிக்கொண்டு போகும்போது உங்களுக்கு பல அனுபவங்கள் கிடைக்கும். ஒரு பக்தி, ஒரு மகிழ்ச்சி கிடைக்கும். அதான் முக்கியமான பயிற்சி உங்களுடைய ஆன்ம உடம்புக்கு. அதை விட ஆன்ம உடம்பு பயிற்சி என்னவென்றால், மற்றைய 4 உடம்புகளிலும் நீங்கள் செய்யும் பயிற்சிகள் மேல் நோக்கி வந்து கொண்டிருக்கும் போது ஆன்ம உடம்பில் தான் முழு நிகழ்வுகளும் நடக்கத் தொடங்கும். அதான் ஆன்ம உடம்பு காரண உடம்பாக கடைசியாக இருக்கின்றது. அப்போ ஆன்ம உடம்புக்குரிய பயிற்சியை நீங்கள் பாபாஜி அன்னைக்குரிய 108 போற்றிகளை சொல்லி கூட அந்த உடம்புக்குரிய பயிற்சியை நீங்கள் செய்யலாம். பஜனை பரவசமாக பாடுவதன் மூலம் செய்யலாம். இந்த ரெண்டும் தான் யோகியாரால் எங்களுக்கு தரப்பட்ட ஆன்ம உடம்புக்குரிய பயிற்சி என்ற முறையில் செய்வது. இதை நீங்கள் வீட்டில் இருந்தும் செய்யலாம், இதை குழுவாக இருந்து எங்களுடைய பூஜைகளிலும் செய்யலாம். அதற்கு நான் இப்போது வரப்போகின்றேன். இப்போது நாங்கள் 5 உடலுக்குரிய பயிற்சியையும் பார்த்து விட்டோம். சாதாரணமாக செய்வதை தேக உடம்புக்குரிய பயிற்சி மீண்டும் ஒரு முறை. வணக்காசனமும் ஒரு சோடி ஆசனமும் 5 நிமிடங்கள் எடுக்கும். சுவாச உடம்புக்குரிய பயிற்சி, சமநிலை சுவாசம் 16 திறன் செய்வீர்கள். அதற்கு ஒரு 3 நிமிடம், 8 நிமிடம். அதைத் தொடர்ந்து 15 நிமிடம் தியானம் செய்வீர்கள் முத்திரை போட்டு. 18 15 23 நிமிடங்கள். அதைத் தொடர்ந்து 2 நிமிடம் மந்திர ஜபம் பண்ணுவீர்கள், 25 நிமிடம். மீத 5 நிமிடத்திற்குத்தான் இந்த பக்தி, ஆன்ம உடம்புக்காக இந்த பக்தியை நீங்கள் செய்யலாம். அத்துடன் நான் இன்னொன்றையும் சேர்த்து செய்ய சொல்லி இருக்கின்றேன். அந்த நேரத்தில் உங்களுடைய வாய்ஸ் ஆஃப் பாபாஜியா என்று என்ற புத்தகத்தை நான் அழைப்பது கிரியா யோகா பைபிள் என்று. அந்த புத்தகத்தில் ஒரு பக்கத்தை எதேச்சையாக எடுத்து நீங்கள் அதை படிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் உங்களுடைய பயிற்சியின் முடிவில் அதில் உங்களுக்கு வரும் விடயங்கள், அந்த நாள் வாழ்வில் உங்களுக்கு தேவைப்படும் ஒரு உபயோகமான விடயங்கள் உங்களுக்கு வந்து கொண்டிருக்கும் பாபாஜியினால், அதை அனுபவியுங்கள். இதுதான் எங்களுடைய 30 நிமிட சாதன பயிற்சி. மற்றைய அன்பர் கேட்டதற்குரிய விளக்கம். இதை நாங்கள் தொடர்ந்து மற்ற என்ன விடயங்களை நாங்கள் இந்த கிரியா யோகத்தில் செய்கின்றோம் என்பதை இன்றே ஆராய்ந்து விடுவோம். இதை விட எங்களுடைய சங்கங்களுக்கு நீங்கள் இது உங்களுடைய இண்டிவிஜுவல் ப்ராக்டிஸ் தான். இவ்வளோ நேரம் கதைத்தோம் உங்களுடைய தனிப்பட்ட சாதனை நீங்கள் வீட்டில் செய்வது. இனி நீங்கள் சங்க லெவலுக்கு வருவீர்களாக இருந்தால் எங்களுடைய 8 சங்கங்கள் உலகளாவிய முறையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த சங்கங்களில் சில நிகழ்வுகள் நடைபெறும். அதில் நீங்கள் பங்கேற்று அந்த அதிர்வுகளையும் நீங்கள் எடுக்க வேண்டும் உங்களுடைய சாதனையில். அந்த நிகழ்வுகள் என்னவென்றால், எங்களுடைய சங்கத்தில் ஒவ்வொரு மாதமும் சிவராத்திரி திதியில் பாபாஜியினுடைய யாகம் நடைபெறும். அந்த யாகத்தில் நீங்கள் உங்களுடைய சங்கத்தில் பங்கு பெற்று, அந்த யாகத்தில் நாங்கள் பாபாஜியின் பஞ்சாட்சர மந்திரத்தை எல்லோருமாக சேர்ந்து ஒரு அதிகாரி பாடும்போது மற்றவர்கள் எல்லோரும் அதை தொடர்ந்து பாடி அந்த அதிர்வுகளை நாங்கள் எடுப்போம். இதை நாங்கள் ஒவ்வொரு சிவராத்திரி திதியிலும் மாதத்துக்கு ஒரு முறை 1 மணி நேரம் எங்களுடைய சங்கங்களில் நடைபெறுகின்றது. அதில் முடிந்தவர்கள் எல்லோரும் பங்கு பெற்றுங்கள். அதைத் தொடர்ந்து இன்னொரு விடயம் நடைபெறுகின்றது, துளசி பூஜா. அது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமைகளிலும் உங்களுடைய சங்கங்களில் நடைபெறுகின்றது. அது எங்களுடைய சக்தி வழிபாடு, கிரியா அன்னைக்குரிய வழிபாடு. அதிலும் அன்பர்கள் எல்லோரும் சேர்ந்து அதில் சொல்லப்பட்ட முறைகளை அந்த சங்கத்துக்குரிய தாய் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்கையில் அவர்கள் அதை பயன்படுத்தி அந்த பூஜையை செய்து அன்னை வழிபாட்டை செய்ய வேண்டும். அது 2வது விடயம் சங்க லெவலில் நீங்கள் செய்வதற்கு. 3வது நிகழ்வு, ஒவ்வொரு மாதமும் ரோஹிணி நட்சத்திரத்தில் பாபாஜியின் பிறந்த நட்சத்திரத்தில் பாபாஜிக்கு பூஜா உண்டு. சில சங்கங்களில் அபிஷேகத்துடன் பூஜாவும் சில சங்கங்களில் பூஜா மாத்திரமும் நடைபெறுகின்றது. அந்த நிகழ்விலும் மாதத்துக்கு ஒரு முறை நீங்கள் கலந்து கொண்டு இந்த பக்தி என்ற நிலையை இந்த 3 நிலைகளிலும் அந்த அன்பர் கேட்ட கேள்விக்கு சங்க அளவில் இந்த 3 நிலைகளிலும் நீங்கள் கூடுதலான பக்தியை எடுத்துக்கொள்ளலாம். இந்த நிகழ்வுகளில் எல்லாம் உங்களுக்கு பஜன் நடைபெறும், போற்றி இருக்கும், எல்லா விதமான பக்திக்கு தேவையான விஷயங்களும் இருக்குது. அந்த இடத்தில் வந்து அந்த அதிர்வலைகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம் உங்களுடைய 5வது உடலுக்குரிய பயிற்சியாக. அதைவிட இன்னும் ஒன்று இருக்கின்றது. அது நாங்கள் 11 சித்தர் மரபில் வந்த சிவ யோகத்திலிருந்து வந்த கிரியா யோகத்தை பயில்வதனால் சிவ பூசை என்பது எங்களுடைய கிரியா யோகத்தில் முக்கியமானது. லிங்க பூஜா, அந்த பூஜாவை நாங்கள் ஒவ்வொரு பௌர்ணமி தினத்திலும் எங்களுடைய சங்கங்களில் வைத்திருக்கின்றோம். அது செயல்முறைகள் கொஞ்சம் பாபாஜி பூஜாவை விட கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், ஆனால் அந்த லிங்க பூஜாவும் உண்டு. அதில் கூட வந்து நீங்கள் உங்களுடைய அதிர்வலைகளை எடுத்துக்கொள்ளலாம். அப்போ இந்த 4 நிகழ்வுகளும் ஒவ்வொரு மாதமும் எல்லா சங்கங்களிலும் உலகளாவிய முறையில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஆகவே சங்க அங்கத்தவர்கள், புதிதாக வந்தவர்கள், உங்களுக்குரிய சங்கங்களுக்கு அந்த நாட்களில் உங்களுடைய கலண்டரை, அதாவது உங்களுடைய நாட்காட்டியை பார்த்து அந்த நிகழ்வுகள் எப்போ நடக்கின்றது என்பதை பார்த்து, அல்லாவிட்டால் எங்களுடைய வெப்சைட்டில் போய் அதில் 1வது பேஜிலேயே நாட்காட்டி இருக்கின்றது. அதில் பார்த்து அந்த சங்கத்திற்கு அந்த நேரத்துக்கு போவீர்களாக இருந்தால் இப்படியான 4 நிகழ்வுகளையும் மாதத்திற்கு கலந்து கொண்டு உங்களுடைய ஆன்ம உடம்பை குறிய சாதனையை நீங்கள் இன்னும் கூட ஒரு ஒரு எல்லாரும் சேர்ந்து சாதனையில் பங்கு பெற்று அதை நீங்கள் கூட்டிக் கொள்ளலாம். அதைவிட ஒரு சாதனைக்குரிய வழி, அதைவிட இன்னும் 2 விடயங்கள் நடைபெறுகின்றது உங்களுடைய சங்கங்களில். ஒவ்வொரு வியாழக்கிழமையும் பாபாஜியினுடைய நாள், எங்களுடைய குரு நாள். அந்த நாளில் வியாழக்கிழமைகளில் சங்கத்தை பொறுத்தவரையில் 1 மணி நேரம் தியானம் நடைபெறும். அது நடைபெற சங்கத்திலும் நீங்கள் அந்த 1 மணி நேரம் தியானத்தை மேற்கொள்ளலாம், அல்லது அதை வீட்டிலும் மேற்கொள்ளலாம். வியாழக்கிழமைகளில் அது குருவின் நாள். அந்த தியானத்தை நீங்கள் மேற்கொள்ளும் போது அந்த 1 மணி தியானத்தையுமே நீங்கள் தியானத்தில் செலவிடுவது என்னத்துக்கென்றால் அந்த 1 மணி தியானத்தையும் நீங்கள் மௌனத்திலேயும் செலுத்தி விடலாம். அப்போ 2 விடயத்தை பாபாஜியினுடைய நாளில் உங்களால் செய்யக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் ஒரே நேரத்தில், மௌனமாகவும் இருத்தல் தியானத்திலும் இருத்தல். அது வியாழக்கிழமை தோறும் சங்கங்களில் நடைபெறுகின்றது. அதை நீங்கள் வீட்டிலும் செய்யலாம், சங்கத்திற்கு போய் சங்கத்திலும் செய்யலாம். அதில் இருக்கும் வித்தியாசம் என்னவென்றால், கிரியா யோகத்தில் பாபாஜி ஊடாக யோகியார் சொல்லியிருக்கின்றார், குழு தியானம், குழுவாக சேர்ந்து செய்யும் எல்லா விஷயமும் அபரீத சக்தியை சாதகர்களுக்கு கொடுக்கும் என்று பாபாஜி ஒய்சப் பாபாஜியிலேயே கிட்டத்தட்ட 100 முறைக்கு மேலாக பல இடங்களில் சொல்லி இருக்கின்றார். அதாவது குலுத்தியானம் அல்லது குழுவாக சேர்ந்து செய்யும் பூஜா அல்லது குழுவாக சேர்ந்து செய்யும் எந்த விடயங்களும் பல மடங்கான சக்திகளை ஒவ்வொரு சாதகர்களுக்கும் கொடுக்கின்றது என்பதை விளக்கமாக பாபாஜி கொடுத்திருக்கின்றார். அதே மாதிரி ஜோகி ராமையா அவர்களும் அதை பல இடங்களில் சொல்லுவார். அப்போ அந்த குலுத்தியானத்தில் ஏன் அப்படி நடக்கின்றதென்றால், உதாரணத்துக்கு சொல்லப்போனால் நீங்கள் 10 பேர் அந்த குழுக்களிலிருந்து அந்த நிகழ்வை செய்கின்றீர்கள் என்றால் 10 பேருடைய ஆன்மீக சக்தியும் 10 விதமாக இருக்கும், அவர்களுடைய சாதனையை பொறுத்தது. ஆனால் அந்த குலுத்தியானத்தின் போது எல்லோரும் ஒரே ஒரே அறையில் அல்லது ஒரே சங்கத்திலிருந்து செய்யும் போது அந்த 10 பேர்களுக்குடைய இடையில் இருக்கும் அவர்களுடைய ஆன்மீக நிலை ஒவ்வொருவராக இருந்தாலும் அந்த குலுத்தியானத்தில் செய்யப்படும் போது அந்த குலுத்தியானத்தில் அதி உயர் நிலையில் யார் இருக்கின்றாரோ அவருக்கு கிடைக்கும் அளவு சக்தி அதி கீழ்நிலையில் இருப்பவருக்கும் கிடைக்கின்றது. அதற்காகத்தான் குலுத்தியானம் என்பது முக்கியம் என்று கிரியாயோகத்தில் பாபாஜியாலும் யோகியாராலும் சொல்லப்படுகின்றது. ஆகவே நாங்கள் என்னத்திற்கு சங்கத்திற்கு வந்து இதை செய்ய வேண்டும், வீட்டிலிருந்து செய்யலாம் தானே என்று யாரும் அன்பர்களுக்கு அந்த கேள்வி இருக்குமாக இருந்தால், வீட்டிலிருந்து செய்வதற்கும் சங்கத்தில் வந்து செய்வதற்கும் அதான் முக்கியமான வேறுபாடு. ஆகவே நீங்கள் உங்களுடைய குழு தியானங்களை சங்கங்களில் நடக்கும் நிகழ்வுகளை நீங்கள் பங்கு பெற்று செய்வதால் உங்களுடைய ஆன்மீக அதிர்வுகள், உங்களுடைய ஆன்மீக சக்திகள், உங்களுடைய உடலுக்கு வரும் வீதங்கள் கூடவாக இருக்கும் சங்கத்திலிருந்து செய்யும் போது. இதைவிட இவ்வளவுதான் பயிற்சிகள், உங்களுடைய சங்க நிகழ்வுகளை பற்றி பேசிவிட்டோம். இனி கடைசியாக ஒரு சில தினங்கள் முக்கியம் எங்களுடைய கிரியா யோகா வாழ்க்கையில், அதை நீங்கள் கவனித்து அந்த தினங்கள் வரும்போது அந்த தினங்களில் நீங்கள் அந்த சாதனையையும் செய்யும் போது அதிலேயும் பன்மடங்கு சக்தி உங்களுக்கு கிடைக்கும். சுருக்கமாக சொன்னால் ஒவ்வொரு மாதமும் வரும் பௌர்ணமி அமாவாசை இந்த 2 தினங்களிலும் உங்களுடைய தியானங்களை நீங்கள் செய்யும் போது ஒவ்வொரு நாளும் நீங்கள் தியானம் 15 நிமிடம் செய்கின்றீர்கள், நல்ல விஷயம். அதில் உங்களுக்கு பெண் மடங்கான சக்தி கிடைக்கும். அதை விட கூடுதலாக ஏதாவது தியானம் செய்யலாம் என்றால் வேறு நேரத்தில் அந்த நாட்களில் இந்த தியானங்களை செய்வது அபரிதமான சக்தியை உங்களுக்கு உடலில் கொண்டு வரும். அதே போல் இன்னும் 2 தினங்கள் வருடங்களில் வரும் தினங்களை பார்த்து நீங்கள் தியானம் செய்யலாம். அது சூரிய கிரகணம், சந்திர கிரகணம். ஆகவே உங்களுடைய வருட கலண்டரில் சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் வரும் நாட்களில் அந்த நேரத்தில் நீங்கள் தியானம் செய்தால் அது 100 மடங்கு அபரீத சக்தியை, நீங்கள் 1 மடங்கு நேரம் செய்ய அது 100 மடங்குக்கு நேரத்துக்குரிய அபரீத சக்தியை உங்களுக்கு தரும் என்று யோகியார் சொல்லியிருக்கின்றார். அதே போல் மாதத்தில் வரும் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் நீங்கள் செய்யும் சாதனை பன்மடங்காக உங்களுக்கு அதுவும் கிடைக்கும் என்று சொல்லியிருக்கின்றார். ஆகவே இது சாதாரண சாதகர்கள் எங்களுடைய கிரியா யோகத்தில் செய்யக்கூடியவற்றை நான் இப்போது சொல்லியிருக்கின்றேன். ஆனால் தீட்சை எடுத்தவர்கள் செய்வதற்கு இன்னும் வேறு பல விஷயங்கள் இருக்கின்றது, அதை இன்றைய கூட்டத்தில் ஆராய மாட்டேன். ஆகவே இந்த 3 அன்பர்கள் கேட்ட கேள்விக்கும் இப்போது பதில் தந்திருக்கின்றேன். கடைசியாக அந்த அன்பர் கேட்ட கேள்வி, இந்த மாந்தரியா பிராணயாமம், சுத்தி பிராணயாமம், அத சுத்தி பிராணயாமத்தை பற்றி, அதை பற்றி என்னுடைய ஒளிநாடா ஏற்கனவே எல்லோருக்கும் சென்று விட்டது. அதை விட யோகியர் சொல்லப்பட்ட இலகுவான முறையில் தமிழில் எழுதிய முறைகளும் அவருடைய படங்களும் அனுப்பப்பட்டு விட்டன. அந்த அன்பரை நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், இப்படியான வகுப்பில் நான் உங்களை அது செயல்முறையாக செய்து காட்ட முடியாது. அதுக்குரிய காரணம், அந்த செயல்முறையை செய்யும் போது நீங்கள் அந்த சுத்தி பிராணயாமத்தில் மெதுவாக மூச்செடுத்து வெகுவாக வாயினால் ஊத வேண்டும். இந்த கொரோனா காலகட்டத்தில் என் முன்னால் பல அன்பர்கள் இந்த சத்சங்கத்தை கேட்டுக்கொண்டிருக்கும் போது நான் அதை வாயால் ஊதினால் அது அவர்களுக்கு பாதிப்பை கொடுத்து விடலாம் என்றபடியால் உங்களுக்கு அதை நான் செயல்முறையில் என்னுடைய சத்சங்கத்தில் காட்ட முடியாது. நீங்கள் மலேசியாவில் இருக்கும் உங்களுடைய சங்கத்துக்கு செல்வீர்களாக இருந்தால் அங்கு லக்ஷ்மி அம்மா, சந்திரன் சார் அவர்கள் உங்களுக்கு அதை செயல்முறையில் செய்து காட்டுவார்கள். நீங்கள் அதை பார்த்து பழகுங்கள் என்று உங்களை சொல்லிக்கொள்கின்றேன். அதை அத்துடன் இந்த சத்சங்கத்தை இத்துடன் நாங்கள் முடித்து வினா விடை பகுதிக்கு வருவோம். வினாவுடையில் பாபாஜியுடன் சேர்ந்து நாங்கள் எங்களுடைய வினாக்களத்து விடையை காணுவோம் என்று சொல்லி இந்த சத்சங்கத்தை முடித்துக் கொள்ளுகின்றேன். ஓம் கிரியா பாபாஜி நமோம், ஓம் கிரியா அன்னை நமோம்.
பாபா.